நேர்காணல் தொகுதியில் என்னுடைய அறிமுக விழாவின் தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த மாவட்டத்தினுடைய மரபு கவிஞர் கணேசலிங்கம் அவர்களே, இந்த நிகழ்வில் இந்த நூலை தொகுத்து ஆக்கி இந்த சந்தர்ப்பத்தில் எங்களோடு வந்து கலந்து கொண்டிருக்கின்ற பிரான்ஸ் நாட்டிலிருந்து வந்திருக்கின்ற கோமகன் அவர்களே, என்னுடைய அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய காவேரி கலாமன்றத்தினுடைய இயக்குனர் அருத்தந்தை ஜோசுவா அடிகளார் அவர்களே, இங்கிருக்கின்ற அன்புக்குரிய கலை இலக்கிய நண்பர்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். இது ஒரு குரலற்றவர்களின் குரல் என்கின்ற ஒரு நேர்காணல் படைப்பொன்றில் விமர்சனம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. உண்மையில் ஒரு நேர்காணலை தொகுதியாக மாற்றிய பின்னர் அந்த பல்வேறு தனி மனிதர்களுடைய ஆற்றலையும் ஆளுமைகளையும் ஒன்றாக மாற்றிய பின்னர் ஒரு இலக்கிய படைப்பாக அதை சமூகத்துக்குள் கொண்டு வந்து தரிசிக்க கொடுக்கின்ற ஒரு சவால் இந்த படைப்புக்கு இருக்கிறது. ஏனென்றால் ஒரு ஆக்க இலக்கியத்தினுடைய அடிப்படை தகமையும் தகுதியும் மதிப்பீடு செய்யப்படுகின்ற வரன்முறையான முறைகளுக்குள் இது ஒரு அளவீடு செய்யப்பட வேண்டிய ஒரு ஆவணமாக இருக்கிறது. உண்மையில் நேர்காணல் முழுக்க முழுக்க சமூக, அதாவது புள்ளி விவர ஆய்வரங்கிலே சொல்லப்படுகின்ற அரைக்கட்டமைப்பு நேர்காணல்கள் என்பது ஒரு ஆய்வுக்கு தகவல்களையும் தரவுகளையும் திரட்டிக் கொள்ளுகின்ற ஒரு வளமையான மூலம். அந்த அரைக்கட்டமைப்பு நேர்காணலிலே ஓரளவுக்கு ஒழுங்குபடுத்தப்பட்ட வினாக்களை கொண்டிருக்கின்ற ஒருவன் தன்னுடைய இலக்கு நோக்கி அந்த நேர்காணலுக்கு உட்படுபவர்களை வழிப்படுத்தி செல்லுகிற பொழுதுதான் அந்த இலக்கை வெற்றிகரமாக அடைய முடியும். அதுதான் அந்த அரைக்கட்டமைப்பு நேர்காணலுடைய வெற்றியாக. அந்த அடிப்படையிலே தான் கோமகன் என்கின்ற இந்த இன்னும் ஒரு இந்த நூலுக்கு வெளியில் இருக்கின்ற ஒரு மனிதனுடைய ஆளுமையும் இங்கு மதிப்பிடப்படுகிறது. ஆகவே இதில் இரண்டு நபர்கள் இருக்கிறார்கள். ஒன்று இங்கு சொல்லப்பட்டிருக்கின்ற குரலற்று போனவர்களின் குரலாக இருப்பவர்கள் ஒரு தொகுதியினர். இன்னொரு தொகுதியினர் இந்த குரலற்றவர்களின் குரலை இந்த அரைக்கட்டமைப்பு நேர்காணலுக்குள் உட்படுத்தியதன் ஊடாக சமூகத்துக்குள் ஒரு ஒரு புதிய இலக்கிய நயத்தை சேர்த்திருக்கின்ற கோமகனுடைய பணி. இந்த இரண்டையும் புறம்பாக நாங்கள் பார்க்க வேண்டும். இதில் முதலாவது, உண்மையில் இது ஒரு வித்தியாசமான படைப்பிலக்கியம். இந்த படைப்பிலக்கியத்தை நேர்காணலை ஒரு தொகுதி ஆவணமாக தொகுத்து அதனை சமூக படைப்பாக மாற்றுகிற பொழுது இதிலிருந்து கிடைக்க போகின்ற பெறுபேறுகள் வரையறைகள் தொடர்பாக எங்களிடம் ஒரு கேள்வி இருக்கிறது. ஆனால் இலக்கியம் ஒரு காலத்தின் பதிவு என்ற அடிப்படையில் ஒரு பெருமதியான படைப்புகளை படைத்தவர்களை படைப்பாக மாற்றியிருக்கின்ற ஒரு புதிய முயற்சி. நாங்கள் இதுவரை படைப்புகளை பார்த்துக் கொண்டிருந்தோம், ஆனால் இப்பொழுது படைத்தவர்களை பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஏற்கனவே நண்பர் ஜோசுவா சொன்னது போல ஒரு தீர்க்கதரிசியினுடைய பணியோடு இருக்கிறவர்களினுடைய மனப்பாங்கை நாங்கள் இந்த நேர்காணலோடு கூட பார்க்க இருக்கிறோம். அதிலே உண்மையில் இதற்குரிய முதலாவது நான் பார்த்த பொழுது இதிலே இருக்கிற முதல் பெரிய கேள்வி, இதற்கு இடப்பட்டிருக்கிற பெயர் குரலற்றவர்களின் குரல். இதில் ஒரு பெரிய முரண்பாடு இருக்கிறது. ஏனென்றால் இதிலே 14 நன்கு குரல் தெரிந்த நன்கு அறிமுகமாகிய எல்லோருக்கும் பழக்கப்பட்டு போன இலக்கியவாதிகளை கொண்டிருக்கின்ற ஒரு படைப்பு. அப்ப இவர்களுடைய குரலை குரலற்றவர்களின் குரலாக காட்டுவது என்பது ஒரு புதிய முயற்சி. இதிலே 3 பின்புலங்கள் இருந்திருக்க கூடும், எனக்கு உண்மையில் தெரியாது. இதனை கருணாகரன் தன்னுடைய படைப்புக்கான பெயராக இதை கொடுத்திருக்கிறார். ஒன்று, குரலற்ற மக்களின் குரலாக தாங்கள் இருக்கிறோம் என்று இவர்கள் உரிமை கோரிக்கொண்டாலும் இது குரலற்றவர்களின் குரல். இன்னொன்று, இதுவரை கத்தி கத்தி யாருமே எங்களை பொருட்படுத்தவில்லை, எங்களுடைய குரல் நாங்கள் சொல்லியது எழுதியது எழுதிக்கொண்டிருப்பது எதுவும் சமூகத்துக்குள் செல்லவில்லை, ஆகவே நாங்கள் குரலற்றவர்களின் குரலாகவே இருக்கிறோம் என்பது இன்னொரு கருத்து. 3வது கருத்து, புலம்பெயர்ந்து போய் இந்த இந்த நாட்டினுடைய அல்லது இந்த தொப்புள்கொடி உறவை மறக்க முடியாது இருந்தும் கூட, ஆனால் புலம்பெயர்ந்து போனமர் காரணமாக எங்களால் முழுமையாக எழுத முடியவில்லை, உணர்வை பகிர்ந்து கொள்ள முடியவில்லை என்பவர்களின் குரலற்ற குரலாகவும் இருக்கலாம். ஆகவே இந்த இது ஒரு மிக தாக்கமான, ஒரு தைரியமான, மிக பெருமதியான ஒரு ஒரு பெயரோடு இந்த நூல் வெளிவந்திருக்கிறது. உண்மையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த மூன்று உணர்வுகளையும் நிச்சயமாக நீங்கள் காக்கக்கூடியதாக இருக்கும். இந்த நூலிலே வந்திருக்கிற விடயங்களை நான் ஒரு நீண்ட மதிப்பீட்டோடு நான் குறிப்பிடுவதை விட, இது ஒரு குரலற்றவர்களின் குரலாக இருக்கிறது. இந்த மண்ணில் கடந்த பல வருடங்களாக நிகழ்ந்து போன பல துன்பியலிலும் பேச முடியாதிருந்த பல விடயங்கள் இங்கே பேசப்பட்டிருக்கிறது. இதிலே ஒரு சில பக்கங்களை ஏற்கனவே ஃபாதர் அவர்கள் சொன்னார்கள். மிக குறிப்பாக இந்த அரசியல், பெண்ணியம் அல்லது சாதியம் அல்லது சமூக ஏற்றத்தாழ்வு அல்லது ஒரு போராட்ட சூழல் என்று நீங்கள் எதை எடுத்து பார்த்தாலும், இந்த காலங்களில் எல்லாம் குரலற்று போன மக்களுடைய குரலாக நாங்கள் இருந்திருக்கிறோம் என்ற சாட்சியை இவர்கள் ஒப்புவித்திருக்கிறார்கள். தங்களுடைய அந்த அந்த ஒப்புதல் வாக்கு மூலமாக இது தொகுக்கப்பட்டிருக்கிறது. உண்மையில் அந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது இது குரலற்ற மக்களின் குரலாக ஒரு காத்திரமான சமூக படைப்பாக இருக்கிறது. அடுத்து இன்னொரு வகையில் பார்க்கிற பொழுது இவர்களுடைய பேசு பொருள், பாடு பொருள் என்னவாக இருந்ததோ அது இன்று வரை சென்று சேரவில்லை. நாங்கள் எந்த இலக்கு குழுவை நோக்கி இவற்றை பேசினோமோ அந்த குழுக்களில் எந்த மாற்றங்களும் வரவில்லை என்பதை பல சந்தர்ப்பங்களிலே அவர்கள் தங்களுடைய உள்ள குமுறலாக வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அது உண்மையும் கூட. ஏனென்றால் இன்னமும் புதிய எங்கெல்லாம் புதிய முரண்பாடுகளை தோற்றுவிக்க முடியும் என்கின்ற வாய்ப்பை தேடுகிற ஒரு அணியினராக நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். எவ்வாறு ஒரு புதிய முரண்பாட்டை மூட்டி அதில் ஒரு நெருப்பை கொளுத்தி பற்ற வைத்து கொள்ள முடியும் என்பதனை புரிய வாய்ப்பை தேடுகிற ஒரு மனித சமுதாயத்துக்குள் தான் நாங்களும் நடமாடி கொண்டிருக்கிறோம். ஆகவேதான் என்னவோ ஃபாதர் சொன்னார், நான் அளவோடு எடுத்து விட்டேன். ஆனால் அவருடைய அவர் அளவோடு எடுத்ததனால் இந்த முரண்பாட்டுக்குள் சிக்காமல் விட போவதில்லை. ஏனென்றால் இது பேதி அல்ல, இதனால் வரப்போட்டவளவு பேதி அல்ல. ஆகவே இந்த மூன்றாவது முக்கியமான நிலை இங்கிருக்கின்ற புலம்பெயர்ந்து போன இந்த மவனித்து போனவர்களின் சார்பில் எழுந்த குரல், புலம்பெயர்ந்து வாழ்ந்தாலும் இந்த மண்ணோடும் இந்த மண்ணின் நிகழ்வுகளோடும் அன்றாடம் தரிசித்திருக்கிற அந்த உணர்வுகளை பகிர்வதற்கு, பேசுவதற்கு, அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆதங்கத்தை தெரிவிப்பதற்கு இன்னொரு தேசத்திலிருந்து எங்களை பார்க்கின்ற ஒரு அணியினருடைய குரலாக இது இருக்கிறது. உண்மையில் அந்த எப்பொழுதெல்லாம் இந்த மண்ணிலிருந்து நாங்கள் ஒரு இந்த மண்ணிலிருந்து வெளிக்கிட்டு போய் இன்னொரு தேசத்தை பார்க்கிறோமோ அப்பொழுதுதான் எங்களுக்கு தெரிகிறது எங்களுடைய தாய் மண் எந்த பெரியது, எந்த அழகியது, எவ்வளவு சிறப்பானது என்பதை அங்கிருந்துதான் பார்க்கலாம். ஏனென்றால் எங்களுடைய எப்பொழுதுமே நீங்கள் பார்ப்பீர்கள், உங்கள் வீட்டு முற்றத்து மல்லிகைக்கு மனம் இருப்பதே இல்லை, உங்களுடைய செம்பருத்திகள் அழகாக இல்லை. இது வளமை. அதுபோல இங்கிருந்து போய் புலம்பெயர்ந்து போய் அவர்கள் இந்த அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய உணர்வுகளோடு இந்த மண் எப்படி மாற வேண்டும், எப்படி மாறி இருக்க வேண்டும், எப்படி வழிப்படுத்த வேண்டும் என்கின்ற விடயங்களை பார்க்கின்ற ஒரு குரலாகவும் நாங்கள் இதை பார்க்க முடியும். அந்த அடிப்படையிலே ஒரு அருமையான கலையங்கத்தோடு 324 பக்கங்களில் மகள் வெளியீட்டகம் இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறது. இதிலே 8 எங்களுடைய தாயகத்திலே வாழுகின்ற இவர்களுடைய படைப்புகளும், 6 புலம்பெயர்ந்து வாழுகின்றவர்களுடைய படைப்புகளுமாக மொத்தம் இந்த 14 பேருடைய படைப்புகள், அவர்களுடைய மன உணர்வுகள், எண்ணப்பதிவுகள் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதிலே மிக இந்த இங்கே பார்த்தீர்கள் என்று சொன்னால் இங்கே ஒரு அட்டை படம் விடப்பட்டிருக்கிறது, மிக ஒரு கிறுக்கு சித்திரம். இந்த கிறுக்கு சித்திரத்தை வைத்துக் கொண்டு நீங்கள் அறிந்த அந்த கூடிய அளவு கைவண்ணம் இந்த அட்டைப்படத்தில் வரைந்திருக்கிற இந்த கிறுக்கு சித்திரத்தை வரைந்திருப்பதற்கு இருக்கிறது. இங்க உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிந்த ஒரு மனிதனை நீங்கள் இங்க பார்க்கிறீர்கள். பண்ணுமெண்டா இவரை கூட நீங்க பார்க்கலாம். இதுல இருப்பவர் இங்க இவரை போல் இருக்கிறதா என்பது ஒரு ஒரு சாதாரணமாக இதுல வேற எந்த தொழில்நுட்பமும் இருக்கவில்லை. இதில் இருக்கக்கூடியது சித்திரத்தை அவர் கிறுக்கி இருக்கிறார்கள். கோடுகளை மாத்திரம் வைத்துக் கொண்டு ஒரு உருவத்தை வரைதல் என்பது உருவத்தை வரைவதன் ஊடாக உரியவனை வரைவது என்பது, அதுக்கு அப்பால் உரியவனின் உணர்வுகளை வரைவது என்பது மிக முக்கியமான கலைப்படை, மிக முக்கியமான ஒரு கலைப்படை. ஒரு பக்கத்தில் ஒரு சிறிய பகுதியில் கிறுக்கப்பட்டிருக்கிறது தான். ஆனால் இந்த கிறுக்கல், இந்த கிறுக்கும் திறன் எந்த அளவு பெரியது என்பதை ஒரு தடவை பாருங்கள். எந்த அளவு பெரியது என்பது, ஏனென்றால் கோடுகளால் ஒரு உணர்வுகளை பேச வைக்கிற திறன் இந்த படைப்பாளிக்கு இருக்கிறது. ஆகவே அந்த படைப்பாளிக்கும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை கொடுத்து ஒரு அட்டைப்படத்தை அவர்கள் வரைந்திருக்கிறார்கள். கோமகன் என்கிற அந்த மனிதன் செய்திருக்கிற ஒரு நல்ல வித்தியாசமான ஒரு முயற்சி. உண்மையில் அதுக்கு அங்க இந்த படைப்பிலே நான் ஒரு நீண்ட விமர்சனத்தை அல்லது விலாவாரியாக பார்க்கிற ஒரு போக்கை தவிர்த்து உண்மையிலே இந்த மொத்தமாக இந்த படப்பிலக்கியத்துக்கூடாக எங்கள் சமூகத்துக்கு சேர்க்கப்பட்டிருக்கிற வல்லமை என்பதனை மட்டுமே ஆராய்வது மட்டும்தான் என்னுடைய நோக்கம். இன்றைக்கு இந்த மண்ணிலே வாழுகின்ற இந்த சமூகத்துக்கு சேர்க்கப்பட்டிருக்கிற வல்லமை என்ன என்பதுதான் இங்கு பேசுபொருளாக இருக்க முடியும். அதன் அடிப்படையிலே உண்மையிலே இந்த நான் ஆரம்பத்திலே சொன்னது போல இந்த அரைக்கட்டமைப்பு நேர்காணலை ஒழுங்குபடுத்துகிற பொழுது அந்த மனிதனுக்கென்று அந்த மனிதனிடம் படைப்பாளியிடம் கேட்கப்பட வேண்டிய கேள்வியை வைத்துக் கொண்டு ஒரு வேலியை போட்டு விடுவார். ஏனென்றால் அதற்கு வெளியில் சென்று விடையளிப்பதற்கும் வாய்ப்புகளை குறைத்துக் கொண்டு என்னுடைய இலக்கை நோக்கி நகர்த்தி செல்வதுதான் ஒரு நேர்காணல்காரனுடைய திறமை. அந்த அடிப்படையிலே ஒவ்வொரு மனிதனிடமும் ஒவ்வொரு இங்கே சந்தித்திருக்கிற இந்த 14 மனிதர்களிடமும் ஒரு வரன்முறையுடைய கேள்வி கணைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது இங்கு வந்திருப்பவர் யோகநாத் கண்ணன் என்கின்ற இந்த யோ கண்ணன் என்கின்ற யோகநாதன் முரளி என்கின்ற மனிதன். இவர் இந்த நேர்காணலிலே 17 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கின்றனர். இந்த 17 கேள்விகள் அவர் மிகவும் மனந்திறந்து உரையாடுவதற்கான வாய்ப்பை கொடுத்திருக்கிறது. உண்மையிலே அவர் இந்த இது ஒரு காலத்தின் பதிவாக வந்திருக்கிறது. ஒரு போராட்ட காலம், போராட்ட சூழலில் பேச முடியாது போனது, போராட்ட முடிந்த பின்னர் போராட்டம் பற்றிய விமர்சனங்கள், போராட்டத்தில் இருந்து வாழ்ந்தவர்கள் பிழைத்தவர்கள் தற்காத்துக் கொண்டவர்கள் தப்பித்துக் கொண்டவர்கள் என்று எல்லா உணர்வுகளும் பேசப்பட்டிருக்கிறது. அது ஒரு பேச இதுவரை பேச முடியாத ஒரு விடயங்களாக இருந்த விடயங்கள் நல்ல முறையில் இது இங்கு கையாளப்பட்டிருக்கிறது. இவரால் கையாளப்பட்டிருக்கிறது. உண்மையிலே விடுதலை புலிகளை இயக்கத்தை அல்ல அதற்கு முன்னர் தோன்றிய விடுதலை போராட்ட இயக்கங்களை அந்த இயக்கங்களை இயக்கங்கள் என்றாக மட்டும் பார்த்துவிட்டு போற ஒரு நிலைமைக்கு அப்பால் சென்று அந்த இயக்கங்களுக்குள் என்ன துறைகள் இருந்தன, அந்த துறைகள் எப்படி பலவீனமாக இருந்தன, ஏன் இந்த போராட்டம் பலவீனப்பட்டு போவதற்கு உள்வாரியாக இருந்த சூழல்கள் என்றெல்லாம் எல்லாமே மனம் திறந்து உரையாடப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு அதாவது வந்து அருமையான ஒரு வார்த்தை அவரிடம் இருக்கிறது. ஒரு திறந்த மனதுடன், அதாவது வந்து ஒரு காகம் ஒரு தமிழன் மீது எச்சம் போட்டால் இது சிங்கள காகம் என்று சொல்லுகிற ஒரு மரபு எங்களிடம் வந்துவிட்டது, வளர்ந்து விட்டது, எதையுமே அப்படி பார்க்கிற ஒரு உணர்வு வந்து விட்டது என்கின்ற விடயத்தை அவர் நல்ல பவ்யமாக இங்கு சொல்லி இருக்கிறார். இது நீங்கள் அதை வாசித்துக் கொண்டு போனீர்களாக இருந்தால் இதிலே எந்த காய்ச்சல் உபத்தலற்ற நிலையில் அவர் தன்னுடைய கருத்துக்களை மிக சுதந்திரமாக சொல்லியிருக்கிறார். பல தனி மனிதர்கள், போராட்ட காலத்தில் இருந்த தனி மனிதர்களுடைய உணர்வு பேசப்பட்டிருக்கிறது, விமர்சனம் பேசப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அதற்கு பின்னிருந்து எத்தனை பேர் வாழ்ந்தார்கள், எத்தனை பேர் குளிர் காய்ந்தார்கள் என்ற விடயங்கள் எல்லாவற்றையும் திறந்த மனதோடு பேசுகிற ஒரு ஒரு படைப்பை இந்த கட்டுரையாளர் தோண்டி எடுத்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த பெட்டியாளன் அவர்களிடமிருந்து அவர்கள் மூலமாக பேச வைத்திருக்கிறேன். அதே போல அடுத்து வருகின்றவர் திரு பூ கருணாகரமூர்த்தி. அவர் இலங்கையை சார்ந்தவர். கிட்டத்தட்ட 25 கேள்விகள் இவரிடம் கேட்கப்பட்டிருக்கிறது. 25 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது. ஜெர்மனியில இருக்கிறத ஜெர்மனியில இருக்கிறேன் ஜெர்மனியில இருக்கின்ற உண்மையில் அவருடைய ஒரு முக்கியமான கருத்தை நான் இந்த இடத்திலே சொல்ல வேண்டும். கலைஞர்களும் இலக்கியக்காரர்களும் வாழும் உலகு ரெண்டு பிரிவானது என்று சொல்லுகிறேன். இங்க அதிகம் இலக்கியக்காரர்கள் இருக்கின்ற ஒரு தளம். ஒன்று, அவர்கள் இலக்கியக்காரர்களுடைய சுமை கலந்த வாழ்வு பற்றி மிக மிக அழகாக சொல்லுகிறேன். ஒரு தனியாக எங்களுடைய குடும்பத்தை கட்டி இழுத்து செல்லுவதற்கு எப்பொழுதுமே இலக்கியக்காரன் வறியவனாக இருப்பான். அவனுக்கு இன்றைக்கு பிள்ளைக்கு டியூஷன் காசு கட்டுறதும், நாளைக்கு விடிய எழும்ப போற இன்னொரு பிரச்சனைக்கு நிதி தேடுவதும் என்கின்ற ஒரு வாழ்க்கை முறை கலந்த வாழ்வு. இன்னொன்று, மிக முக்கியமாக மிக அருமையாக சொல்லி இருக்கிற கற்பனை கலந்த அரச வாழ்வு. ஒரு கலைப்படைப்பாளி தன்னுடைய இன்னும் ஒரு உலகத்துக்குள் வாழுகிறான். அந்த இடத்தில் அவனே அரசன், அவனே மந்திரி, அவனிடம் தேர் சகடை பல்லக்கு அனைத்தும் இருக்கிறது என்ற கற்பனையோடு வாழ்ந்து எழுதி போகின்ற ஒரு முறை. இந்த ரெண்டு வாழ்வையும் கொண்டிருக்கிற கலைஞர்களுக்கிடையில் உண்மை நாங்கள் உண்மையாக உணர்கிறோம். அப்படிப்பட்ட தன்மையிடம் தான் இன்றைக்கு கலைஞர்கள் இருக்கிறார்கள். அந்த அந்த உணர்வுகளோடு அந்த வாழ்க்கையோடு கற்பனை கலந்த இந்த அரச வாழ்வும் இடையில் எவ்வாறு ஒரு ஒரு கலைப்படைப்பை கொண்டு வந்து சமூகத்துக்கு நிறுத்துவது என்கின்ற ஒரு விஷயத்தை அவர் மிக துல்லியமாக சொல்லி இருக்கிறார். இன்றைக்கு இந்த மண்ணில் இருக்கின்ற அத்தனை படைப்பாளிகளும் தாங்கள் எதை தம்மை பற்றி என்ன சொல்ல முடியுமோ, தம்மை பற்றி எதை கூற முடியுமோ என்கின்ற ஒரு பிரதிநிதியாக அவர் இந்த கருத்தை சொல்லி இருக்கிறார். ஏனென்றால் நாங்கள் அரங்குக்கு வருகிற பொழுது மரியாதையாக வர வேண்டி இருக்கிறது. அரங்கில் வறுமை பற்றி பேச முடியாது இருக்கிறது. நாங்களும் இருந்தவர்களோடு மரியாதையாக இருந்துவிட்டு போக வேண்டித்தான் இருக்கிறது. அப்படி இல்லை, வாழ்க்கை அப்படி இல்லை. வாழ்க்கைக்கு பின்புலம் ஒரு கலைஞன் கலைப்படைப்புகளில் ஈடுபடுவோட வாழ்க்கையினுடைய பின்புலத்தில் பல சவால்கள் இருக்கிறது, பல துயரம் நிறைந்த போக்கு இருக்கிறது. அதை பற்றி பேசுவதற்கு அவனாலும் முடியவில்லை. ஆனால் இன்றைக்கு இந்த பொருளில் உண்மையிலே அவர் மிக மிக பொருத்தமாக அந்த விடயத்தை இதிலே கையாண்டிருக்கிறார். அவர் ஒரு விஷயத்தை உறுதியாக சொல்லிவிட்டு போயிருக்கிறார். உங்களுக்கு நிச்சயமாக பொருந்தும் என்று நான் நினைக்கிறேன். நல்ல அவருடைய மொழியிலே நான் சொல்லுகிறேன், தமிழில் எழுதி பிழைக்க முடியாது, பதிலாக அப்படி முனைவீர்களாயின் நீங்கள் ஒரு திருவோடு என்று எடுத்துக்கொண்டு செல்லுங்கள். இது உண்மை. தமிழில் எழுதி பிழைக்க முடியாது. நிச்சயமாக மினிமம் ஒரு பிரிண்டிங் கோஸ்டை பெற்றுக் கொள்ளுவது என்பது, ஒரு ஆக்கப்படத்தினுடைய பிரிண்டிங் கோஸ்டை பெற்றுக் கொள்ளுவது என்பது கூட இன்றைக்கு சவாலாக இருக்கிறது. என்றால் அப்படித்தான் நாங்கள் மாற்றப்பட்டிருக்கிறோம், மாற்றப்பட்டு வந்திருக்கிறோம். ஆகவே இங்கு எழுதி பிழைக்க முடியாது. அப்ப இதுல இருந்து அவர் இன்னும் ஒரு செய்தியை சொல்லுகிறார், எழுதி பிழைக்காத முடியாது என்பதற்காக நீங்கள் பேனைகளை எழுந்து விடுங்கள் என்று அவர் சொல்லவில்லை. அதே இடத்துல அவர் சொல்லுகிறார், நிச்சயமாக அவர் சொல்லுகிறார், மிக அருமையாக இருக்கிறது, எனக்கு என்னுடைய உள்ளத்தை தொட்டது. பேனைகளை எவனுமே எறிய மாட்டான், அவன் தான் எனக்கு இலக்கியக்காரனாக இருப்பான். ஆகவே நீங்கள் எழுதுங்க. இன்றைக்கு நிலைமை இப்படி இருக்கிறது என்று சொல்லிவிட்டு ஆனா பேனைகளை எழுதுவதற்கு அவர் தயாராக இல்லை. மிக மிக அருமையான ஒரு 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 நீங்கள் பார்த்தீர்களா இருந்தால் அதை உண்மையாக இதை விட கூட சுவைத்துக் கொள்ள முடியும். அதே போல இயேசுராசா, அவர் இந்த எங்களுடைய மண்ணில் இருப்பவர். உண்மையில் அவருடைய ஆட்காட்டி என்கின்ற அந்த பிரான்சிலிருந்து வருகின்ற வெளியீட்டிலேயே இது இந்த விடயங்கள் பேட்டிகளாக அவரிடம் வந்து 18 கேள்விகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அவரிலே உங்களுக்கு தெரியும், அவர் இந்த மண்ணிலே ஒரு சினிமா துறையில் அதிகம் ஈடுபாடுடைய ஒருவர். அவர் சினிமா துறையினுடைய வளர்ச்சி பற்றி, சினிமா துறையும் சினிமாவை வளர்ப்பதற்காக சினிமாவிலே அதாவது வந்து எவ்வாறு ஒரு ஆக்க இலக்கிய படைப்பாக சினிமாவை பாவிக்கலாம் என்பதிலே தான் இந்த கடந்த இத்தனை வருடங்களிலும் கட்ட போன சுமைகளை அவர் வடிவாக பேசுகிறார், மனம் புறந்து பேசுகிறார். ஏனென்றால் சினிமா உலகம் என்று நாங்கள் போகிற பொழுது இன்றைக்கு பொழுதுபோக்கு சினிமாக்களினுடைய பங்குதான் மிகப்பெரியது. அப்ப சினிமா இன்றைக்கு பொதுமக்களை சென்றடையவில்லை என்றில்லை, மிக காத்திரமாக அனைத்து வீடுகளுக்கும் சென்று, ஆனால் ஒரு காத்திரமான படைப்புகளை தாங்கி வருகின்ற படைப்புகளை அது எடுத்து செல்லவில்லை. அது மிக பிழையான, சமூகத்தை நெறிப்படுத்த முடியாத, மிக கூரமாக மனிதனை மாற்றி விடுகிற படைப்புகளை ஒவ்வொருவருடைய வீடுகளுக்கும் பக்குவமாக எடுத்து சென்று இன்றைக்கு சினிமா எங்களை தலைகீழாக மாற்றி இருக்கிறது. இது இலக்கியமா அல்லது இது ஒரு ஆக்கப்பூர்வமானதா என்ற கேள்வியை கொண்டு வருகிற ஒரு சூழலிலே இந்த 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 சமுதாயத்துக்குள் சினிமாவை சினிமாவுக்கு பழக்கப்படுத்துவதற்காக அவர் எடுத்த முயற்சிகள் பலவற்றை அவர் நினைந்திருந்து பேசியிருக்கிறேன். உண்மையும் அதுதான், உண்மையும் அதுதான். ஏனென்றால் இன்றைக்கு தொலைக்காட்சி நாடகங்களும் மிகவும் மிகவும் அதாவது வந்து ஒரு குடும்பம் குடும்பமாக அமர்ந்திருந்து பார்க்க முடியாத படங்களுமாக இன்றைக்கு நாங்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப உண்மையில் அவ எந்த படத்தை பார்ப்பது என்பதை இன்னொருவரிடம் சிபாரிசு பெற்றுக் கொண்டு வருகிற பொழுது அப்படி ஒரு பழக்கம் மரபு இருக்கிறது எங்களது. எந்த படத்தை நாங்கள் பார்க்கலாம் என்று சொல்லி ஏற்கனவே படம் பார்த்தவர்களை பார்த்து கேட்பது. கேட்டால் ஏன் அதை கேட்க வேண்டி இருக்கிறது என்றால் இன்றைக்கு அதுதான் நிலைமை. சினிமாவை சினிமாவில் நாங்கள் நம்பிக்கையோடு குந்தி இருந்து பார்க்க முடியாது, அந்த அளவு மோசமான சினிமாக்கள் தான் வருகிறது. அப்ப சினிமாவை இன்றைக்கு ஒரு 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 சமூக மாற்றத்துக்கான ஊடகமாக செலுத்த முடியவில்லை. அதே நேரத்தில் இன்றைக்கு இந்த சமூகத்தை ஒரு அச்சமூட்டக்கூடிய பாதிப்பு கூட்டக்கூடிய ஒரு படப்பிலக்கியமாக நாங்கள் சினிமாவை வழங்கிவிட்டோமா என்கின்ற ஒரு கேள்வி இந்த விடயத்திலே பேசப்படுகிறது. இதிலே அவருடைய கருத்துக்களுக்கு அப்பால் நான் நினைக்கிறேன் பேட்டியாளரும் செய்ய நினைத்திருக்கிற விடயம் அதுதான். இவருடைய இவர் எந்த துறையை சார்ந்தவர் என்பதை நன்கு புடம் போட்டுக்கொண்டு நன்கு தெரிந்து கொண்டு அவரிடம் அந்த விடயங்கள் தொடர்பாக தட்டி கறந்து கொள்ளுகின்ற முறைமையை அவர் நல்ல முறையில் கையாண்டிருக்கிறார். அது கூட உண்மையிலே நான் பார்த்தேன், ஏற்கனவே சொன்ன இருவரும் சொன்னார்கள் இதற்குரிய நேரம் போதவில்லை அல்லது போதிய அளவு எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைத்திருந்தால் இன்னும் சுழைத்திருப்போம் என்று சொல்லி. ஆனா அதுக்கு அப்பால நீங்க இப்ப பாத்தீங்களா சொன்ன இது ஆறுதலாக வாசித்தேன் என்பதற்காக அல்ல, இது ஆறுதலாக வாசித்தேன் என்பதற்காக அல்ல. நீங்களும் ஒரு தடவை அவசர அவசரமாக நீங்கள் வாசித்து விட்டு இந்த புத்தகத்தை வைத்து விட்டு போக முடியாது. இதுதான் இதுல இருக்கிற உண்மையான செய்தி. அவசர அவசரமாக இத்த வேலைப்பளவிலும் நெருக்கடியிலும் ஒருக்கா திறந்துட்டு பாதத சொன்னார் அழகாக, இதை வைத்து விட்டு போக முடியாது. ஏனென்றா முடியும் என்ற ஒரு திரும்பி பார்க்கணும் என்ற உணர்வு வேறு. அங்க இருக்கின்ற பேசு பொருள் ஒவ்வொன்றிலும் மிக காத்திரமாக இருக்கிறது, மிக காத்திரமாக இருக்கிறது. நீ என்னதை எந்த கேள்விகள் எந்த கேள்விகள் இந்த மக்களை தூண்டுவதற்கு வழங்க முடியுமோ அந்த கேள்வியை இந்த கோமகன் கண்டறிந்திருக்கிறான். உண்மையிலே அவரும் புலம்பெயர்ந்தவராக இருக்கிறார். அவருடைய சில விடயங்கள் இப்ப அவருடைய பேசு பொருளில் அவர் சிலவற்றை அழுத்தி இருந்தாலும் கூட ஆனால் அவரிடம் இந்த கலைஞர்கள் அழுத்தப்படவில்லை. இது இந்த உண்மையை நாங்கள் பார்க்கலாம். இவரிடம் மீண்டும் மீண்டும் இவர் எத்தனை கேள்விகளை இந்த பாணியில் கேட்டிருந்தாலும் எங்களுடைய கலைஞர்கள் அழுத்தப்பட்டிருக்கவில்லை. அவர்கள் சுதந்திரமாக ஒவ்வொருவரும் தன்னுடைய கருத்தை சொல்லி இருக்கிறார். இந்த மண்ணுக்கு இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சிறப்பு அதுவென்றுதான் நான் சொல்லுவேன். ஏனென்றால் அந்த எந்த நோக்கத்துக்காக ஒரு நேர்காணல்காரன் என்னை கட்டி இழுத்து கொண்டு போகிறானோ அவனுக்கு பின்னால் சென்று விடியளிப்பதை விட எனக்குரியதை சொல்லிவிட்டு போகிற அந்த திமிரும் நிறுமாப்பும் இருக்கிறதே அது எங்களுடைய பண்பாட்டின் கம்பீரம், அது எங்களுடைய பண்பாட்டின் கம்பீரம். ஏனென்றால் இவர் நான் நினைக்கிறேன் எல்லோரிடமும் ஒரு கேள்வி கேட்டிருக்கேன், முதலாவதா எல்லோரிடமும் ஒரு கேள்வி கேட்டிருக்கேன், நீ உங்களை பற்றி சொல்லுங்கள், உங்களை அறிமுகம் செய்யுங்கள். யாருமே இவருக்கு தன்னை ஒரு மேற்கத்தேய பண்பாட்டுக்கோ அல்லது ஒரு ஒரு சாதாரணமாக ஒரு மனிதனுக்கு தன்னை அறிமுகப்படுத்துவதற்காகவோ இங்கு அறிமுகம் செய்து பதிலளிக்கவில்லை. அவர்கள் தங்களுடைய அந்த தங்களுடைய இருமாப்பை ஒரு இலக்கியக்காரனுக்கு வரக்கூடிய அந்த அந்த இருமாப்பையும் உத்வத்தின் அடிப்படையில் தான் பதில் வழங்கப்பட்டிருக்கிறது. எங்களை பற்றி என்ன என்ன என்னென்று அறிமுகப்படுத்த வேண்டுமோ அது செய்யப்பட்டு விட்டது என்பது போல பதில் இருக்கிறது. உண்மையும் அதுதான். அப்ப எங்களுக்கு இப்ப அதிலிருந்து இவர் சொத்து போகிறேன், உண்மையில இவர் தோத்து போகிறார். அந்த கேள்வியை கேட்டதன் மூலம் இவர் தோத்து போய்விட்டார். ஏனென்றால் இவர் 14 பேரிடமும் இவர் அதுக்கு பதிலை பெற முடியவில்லை. அவங்க கம்பீரமாகவும் முடுக்கோடும் வேறொரு பதிலை சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். அது மாத்திரமல்ல, பல கேள்விகள் கோமகனால் தொடுக்கப்பட்ட பல கேள்விகள் இருக்கின்றன. அந்த கேள்விகளே விடைகளாக காட்டிவிட்டு போயிட்டார்கள். இது இரண்டாவது திறமை. நீங்கள் இந்த கேள்விகளை கேள்விகளாக அவர்களுக்கு வழங்கினீர்களோ, அந்த கேள்விகளை அவர்கள் விடைகளாக நீங்கள் வைத்திருக்க முடியும். நீங்கள் ஏற்கனவே கேட்ட கேள்வியில் தான் விடை இருக்கிறது என்று பதில் அளித்திருக்கிறார்கள். உண்மையும் அதுதான். மிக ஆழமாக ஆழமாக பேசுகின்ற விடயங்களிலே ஒரு 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 எங்களுடைய இந்த 14 படைப்பாளிகளுக்கும் ஒரு ஒரு தனி உணர்வு இருக்கிறது. ஏனென்றால் இவர்கள் படைப்பாளிகள். இவர்கள் ஒரு 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 எங்களுடைய ஒரு பானை சோற்றிலிருந்து எடுத்த ஒரு சோறுகள். இது இங்கு பல படைப்பாளிகள் இருக்கிறார்கள். பல படைப்பாளிகளுடைய உணர்வை இவர்கள் சுமந்து வர வேண்டும் என்கின்ற ஒரு பொறுப்பு குரல் இவர்களுக்கு இருக்கிறது. அப்போ ஒரு எங்களுக்கு ஒரு 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 சர்வதேச பத்திரிகை ஒன்று கிடைத்திருக்கிறது. ஆகவே ஒரு நல்ல வாய்ப்பை பெற்றுவிட்டோம் என்கின்ற ஒரு அலாதி பிரியத்தோடு வெட்டி கொடுத்திருந்தார்களாக இருந்தார். அவ்வாறான உணர்வுகளை நீங்க பார்க்க மாட்டீர்கள். அதான் நானும் அடித்து பேசுகிறேன். அப்படியான ஒரு எண்ணத்தோடு பேசியிருப்பார்களாக இருந்தால் அது எங்களுடைய தரத்தை குறைத்திருக்கு. உண்மையிலே அதிலே இவர்கள் தங்களுடைய தரத்தை பார்த்திருக்கிறார்கள், காப்பாற்றி இருக்கிறார்கள். எது பேசு பொருளாக எங்களுக்கு தேவை என்பதிலே மிக துல்லியமான பதிலை இவருக்கு கோமகனுக்கு திருப்பி வழங்கி இருக்கிறார். அப்ப அதிலே உண்மையிலே அவர் மீளவும் அந்த கேள்விகளோடு நடந்து சென்றிருந்தாலும் இந்த கம்பீரத்தை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போல உண்மையிலே ஒரு படைப்பிலக்கியத்தினுடைய உண்மையான நோக்கம், ஒரு படைப்பிலக்கியம் எதை செய்ய வேண்டும் என்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய எங்களுடைய பலத்தையும் பலவீனங்களையும் எடுத்து சொல்லி அதனை சாதாரண வாசகனிடம் கொண்டு, படைப்பாளி கூட வாசகனிடம் கொண்டு சேர்த்து செல்லு அவனை நுகர வைக்க வேண்டும் என்பதுதான் படைப்பிலக்கியத்தினுடைய அடிப்படை கருதுகோள். உண்மையிலே எங்களுடைய பலமும் பலவீனமும் என்னவாக இருக்கிறது என்பதனை நுகர்வோன் சுவைத்து பெற்றுக் கொள்ளவன். அவன் அதை அந்த அந்த அளவு தூரத்துக்கு அவன் அதை வாசிப்பதனூடாக ஒரு புதிய புலக ஆங்கிலத்தை பெற வேண்டும், புதிய தென்பு பிறக்க வேண்டும். அப்படி இருக்கிற படைப்புகள் தான் படைப்புகள். ஆக அந்த படைப்புகளை செய்தவர்கள் தானே இவர்கள். அதாவது இருக்கிற பெரிய கேள்வி. அவ்வாறான துணிவும் ஆற்றலோடும் இந்த படைப்பிலக்கியங்களை செய்தவர்களோடு பேசுகிற படைப்பு தான் இது. ஆகவே இது இது வந்து ஒரு சாதாரண கல்லூரி அல்ல, இது பல்கலைக்கழகம். ஏனென்றால் இங்க பேசுகிறவர்கள் யாரும், இதுல சங்கி இதுல வந்து கலந்து கொண்டிருக்கிறவர்கள் யாரும் சாதாரண மனிதர்கள் அல்ல. ஆகவே இவர்களால இவர்கள் பேசுகிற விடயம் என்பது எங்களுக்கு அப்படியும் ஒரு பார்வை இருக்கிறது. இவர்கள் பேசுகிற விடயம் என்பது இந்த அளவு தூரத்துக்கு வல்லமையோடு வாசகனுக்கு சென்று நுகர வைக்கின்ற திறனோடு ஆக்க இலக்கியங்களை படைத்தவர்கள் பேசுகிற பொழுது அந்த பேச்சும் ஒரு படி மேலே சென்று அதுவும் இதே பணியை செய்ய வேண்டும் என்பதனை செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடுதான் நான் இந்த புத்தகத்தை பார்த்தேன். ஆனால் அதை செய்திருக்கிறார்கள். உண்மையிலே எங்கள் இந்த படைப்பாளிகளை செய்திருக்கிறார்கள். செய்வதற்கான பாதையை கோமகன் சரியாக வடிவமைத்திருக்கிறார். இந்த ரெண்டு வெற்றியை நாங்கள் ஒரே தளத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால் தான் நானும் பாதரம் திரும்ப திரும்ப சொல்லுகிறோம், உங்களால் இதை திறந்து விட்டு இடையில் செல்ல முடியாது, வாசித்து முடித்திருக்க வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது பார்த்தீர்கள் என்று சொன்னால் முருகபூபதியிடம் 30 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கின்றன. கருணாகரனிடம் நான் நினைக்கிறேன் 77 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது. கருணாகரன் தான் அதிகூடிய கேள்விக்குள்ளாகி இருக்கிறேன். உண்மையில அந்த கருணாகரனுடைய விடயத்திலே ஒரு வித்தியாசமான இன்னும் ஒரு விடயம் இங்கே கலந்துரையாட அது இங்கே சொல்லியே ஆக வேண்டும். ஏனென்றால் ஏனையவர்களில் இருந்து சற்று வித்தியாசமாக அவருடைய உணர்வு பகிர்வை நான் பார்க்கிறேன். உண்மையிலே சனங்களை விட தாம் மேலாறவர்கள் என்று எவர் எண்ணுகிறாரோ, இங்கிருக்கின்ற சனங்களை விட எப்பொழுது நாங்கள் மேலானவர்கள் என்று எண்ணுகிறோமோ அன்று சரிவு தொடங்குகிறது என்ற ஒரு நல்ல செய்தியை எல்லோருக்கும் சொல்லியிருக்கிறேன். இது சனியே அரசியல்வாதிகளுக்கு மாத்திரம் சொல்லப்பட்ட செய்தி அல்ல. இயக்கங்கள் தோல்வியடைந்து போனதற்குரிய அடிப்படை காரணம் இதுதான் என்றும் சொல்லுகிறேன். அதே போல இன்றைக்கு நிர்வாகத்தில் இருப்பவர்கள் நிர்வாகத்தில் தோற்று போவதற்கும் இதுவே காரணமாக இருக்கிறது. ஏனென்றால் எல்லாமே சமூகமயப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் பார்க்கப்படும். இனி வருகின்ற அரசியல் கட்சிகளும் அல்லது இனி பணியாற்ற போகின்ற பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற அரசியல் கட்சிகளுக்கும் இது ஒரு பாடமாக இருக்க போகிறது. ஏனென்றால் இப்பொழுதெல்லாம் நாங்கள் மேலானவர்கள் என்று சனங்களில் இருந்து நாங்கள் மேலானவர்கள் என்று மாறிக்கொள்ளுகிறோமோ அப்பொழுது எங்களுடைய சரிவு தொடங்குகிறது என்ற உண்மை நாங்கள் கடந்த காலத்திலும் பல இடங்களில் பார்த்திருக்கிறோம். இப்பொழுதும் இருக்கின்ற நிர்வாகங்களிலும் ஏற்படுகின்ற பல பலவீனங்களிலும் பார்த்திருக்கிறோம். இது கூடாக நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு செய்தி இருக்கிறது என்பது ஒரு விஷயம். இரண்டாவது, இந்த இந்த இவருடைய உரையரங்கிலே எங்களுடைய இயக்கத்தினுடைய வரலாறு, இயக்கங்களுடைய உள்முரண்பாட்டு வரலாறு, யார் யாரால் கொல்லப்பட்டு யாரால் மூடப்பட்டு யாரால் பிளவுபட்டு எவ்வாறு இந்த இயக்கங்கள் எல்லாம் மறைந்து போயின என்கின்ற உள்முரண்பாட்டு வரலாறும் எங்களுடைய கொலை வரலாறும் ஒரு ஒரு காத்திரமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நான் நினைக்கிறேன் இது ஒரு 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 வித்தியாசமான பாதை. ஏனென்றால் இந்த இது ஒரு பேசா பொருளாக இருக்கும் பல விடயங்களை இதில் அவர் பகிர்ந்திருக்கிறார், பேசியிருக்கிறார். ஆனால் யாரையும் எந்த நோக்கத்துக்காகவும் ஆக்ரோஷத்துக்குள்ளாக்குவதற்காக அன்றி ஒரு 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 சமூக அக்கறையாளன் என்ற வகையில் அவர் இந்த இந்த பதிவை செய்திருக்கிறார். அதே போல இவரிடமிருந்த இன்னும் ஒரு விடயத்தை நான் இதிலே பார்த்தேன். இன்றைக்கு அவருக்கு இருக்கிற ஆதங்கம் இது எந்த அளவுக்கு பொருத்தமாக இருக்கிறதோ தெரியவில்லை. ஆனால் அவர் முன்னமும் பின்னமுமாக திருப்பி சொல்லுகிற ஆதங்கம் மக்கள் பொறுப்பற்றவர்களாக இருக்கிறார்கள். இது ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு வித்தியாசமாக இருக்கின்ற ஒரு ஒரு கருத்து. இந்த எல்லா 14 பழைப்பாளிகளிலும் இருக்கிற ஒரு வித்தியாசமான கருத்து, அவர் எங்களை மக்கள் பொறுப்பற்றவர்களாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று பல தடவை குமுறியிருக்கிறேன். ஏனென்றால் பிழை சமூகத்துக்குள் நடப்பதற்கு அல்லது சமூகத்துக்குள் பிழை ஒன்றை நடத்தி வைப்பதற்கு அல்லது சமூக நீரோட்டத்தோடு இணைந்து போவதற்கெல்லாம் மக்கள் அமைதியாக இருந்திருப்பது பல சந்தர்ப்பங்களில் உதவி இருக்கிறது. ஆகவே இந்த சமூகத்தினுடைய அழிவுக்கும் இந்த சமூகத்துக்குள் நல்லது நடக்காமல் இருப்பதற்கும் ஒரு ஒரு பொறுப்பாக இந்த மக்கள் அமைதியாக இருக்கின்ற விடயத்தை அவர் குமுறியிருக்கின்றார். ஆனா இந்த கருத்தோடு எனக்கு உடன்பாடு இல்லை. அது வேறு இருந்தால் இன்றைக்கு நாங்கள் ஒரு நீண்ட மிக கொடிய ஒரு சூழலுக்குள் வாழ்ந்து பழகியவர். அப்பொழுதெல்லாம் எங்களுடைய கடந்த 30 வருட வரலாற்றிலே எங்களால் கடைபிடித்திருக்கக்கூடிய அல்ல கடைபிடித்த இந்த அனைத்துமே இந்த தப்பி பிழைக்கும் சந்திரோபாயம் மாற்றுமே சவாய்கள் சட்டஜி. இந்த சட்டஜியை தவிர எங்களுக்கு வேறு எதையும் பாதிக்க முடிந்திருக்கவில்லை. அதனால் தான் நாங்கள் பங்கர்களை வெட்டினோம். அதனால் தான் நாங்கள் இடம்பெயர்ந்தோம். அதனால் தான் நாங்கள் இயக்கத்துக்கு போனோம் என்று சொல்லி நாங்கள் இதுவரை எதை செய்தோம் என்று பார்த்தோம் என்றால் அவை எல்லாவற்றுக்கும் பின்னுக்கும் தப்பி பிழைத்தல் என்கின்ற விஷயம் இருக்கிறது. அப்ப இந்த தப்பி பிழைத்தலில் என்கின்ற அந்த தந்திரோபாயத்தை நியாயமானதா நீதியானதா அது ஒரு ஆக்கப்பூர்வமானதா என்றெல்லாம் விசாரித்துக் கொண்டு செய்ய முடியாத ஒரு சூழலுக்குள் வாழ்ந்து போன சமூகம். ஆகவே அந்த தப்பி பிழைத்தல் என்கின்ற அந்த விடயத்துக்குள் வாழ்ந்ததன் மூலமே இன்றைக்கு உயிர் வைத்திருக்கிறோம் என்று சொல்லுகிற கூட்டமாகத்தான் நாங்கள் இருக்கிறோம். அப்படி இருந்ததனால் தான் நாங்கள் இப்படி இருக்கிறோம் என்று சொல்லுகிற பல காதுகளை நாங்கள் இப்பொழுது கேட்டிருக்கிறோம். பலர் பேசுவதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆகவே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு நீண்ட வரலாறு எங்களிடம் தப்பி பிழைக்கும் தந்திரோபாயத்தை பரிசளித்திருக்கிறது. ஆகவே எங்களை பார்த்து சொல்ல முடியாது இவர்கள் மௌனமாக இருக்கிறார்கள், உணர்ச்சி வசப்படவில்லை, மௌனமாக இருக்கிறார்கள், ஒத்து உதுகிறார்கள் என்று சொல்ல முடியாமல் இருக்கிறது. இதுதான் எனக்கும் அவருக்கும் இடையில் ஏற்பட்ட முரண்பாட்டு நிலை. ஏனென்றால் இது ஒரு நீண்ட வரலாற்றில் எங்களுக்கு கிடைத்து போன ஒரு பெருவு. ஆகவே நான் இதிலிருந்து நீக்க வேண்டும் என்றால் ஏற்கனவே இதில் ஒருவர் சொல்லி இருப்பது போல உடனே ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியாது. ஒரு பயிர் நட்டவுடன் பழம் தராது என்று ஒருவர் எழுதியிருக்கிறேன். அது போலத்தான் நானும் சொல்லுகிறேன், இந்த சமூகத்துக்குள் ஒரு புதிய முடுக்கோடு ஒன்பது விடயங்கள் சம்பந்தமாகவும் உடனே உணர்ச்சி வசப்பட்டு கொண்டு முண்டியடித்துக் கொண்டு போர்க்கொடி தூக்கக்கூடிய அந்த மனோபாவத்தில் இருந்து இந்த சமூகம் விடுபட ஒரு காலம் இருக்கிறது. ஏனென்றால் இது ஒரு தப்பி பிழைக்கும் சமுதாயத்துக்குள் வாழ்ந்ததன் மூலம் தப்பி பிழைத்திருக்கிற ஒரு சமூகம். ஏனென்றால் நாங்கள் ஒரே சந்தர்ப்பத்தில் நாங்கள் ரெண்டு வித்தியாசமான கோணங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டும். படி உங்களுக்கு எல்லோருக்கும் ஞாபகம் இருக்கிறது. முதலாவது இங்கிருந்து போகிறோம், ஓமந்தியை தாண்ட போகிறோம் என்றால் இன்னுக்கு புலிகள் இருக்கிறார்கள். புலிகளுடைய தாவரங்களிலே நாங்கள் எந்த வெற்றி இல்லாமல் சொல்லுகிறோம், சொல்லி போட்டு அடுத்து வீழ முதல் போன உடனே அங்காள வச்சு முதல் கேட்பார்கள், இன்னாற்ற கேம்பு உடத்தை இருக்குது. இதான் முதலாவது கேள்வி. குட்டமாண்ட கேம்பு கிளீன் வச்சுட்டு இடத்தை இருக்குது. இதான் முதலாவது கேள்வி வரும். பின்ன செய்கிறது நான் இந்த 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 மனிதனுடைய இங்க இருக்கிற இந்த கேம்பை காட்டுதல் அல்லது அதுக்கு ஒரு தகவலை கொடுத்தேன், கொடுத்து விட்டு நான் திரும்பி வந்து விட செய்ய முடியுமா? அப்படி இல்லாம இருக்கிறது பிரச்சனை. இப்ப இந்த இடத்துல இவனும் தன்னை காப்பாற்றுவதற்காக இவற்றையெல்லாம் சொல்லிவிட்டு போனான், ஆகவே இவனெல்லாம் இப்படி போனான் என்றெல்லாம் சொல்ல முடியாது. ஆகவே நாங்கள் இன்னமும் இன்னமும் இந்த இந்த ஒரு நீண்ட அறுவடைக்காக காத்திருக்கிறோம். நீங்கள் நினைப்பது போல இந்த பொறுப்பற்றவர்கள் பொறுப்பானவர்களாக மாறுகிற காலம் வரும். ஆனால் அது கொஞ்சம் ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நாங்கள் அவர்களுக்கு பரிசளித்தே ஆக வேண்டும். அதே போல சில பெண் போராளிகளும், அதாவது அந்த பெண்ணியம் சார்ந்த படைப்புகளை செய்தவர்கள் இங்கே தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த போராட்டத்தின் ஆரம்ப காலத்திலே இந்த போராட்டங்களோடு போராட்டத்திற்குள் இணைந்து கொண்டு இங்கே போராட்டம் ஒன்று கருக்கொள்ள வைக்கப்பட்ட கால பகுதிகளிலே நேரடியாக பங்கு கொண்ட பலருடைய கருத்துக்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. உண்மையிலே அது கொஞ்சம் காலம் செல்ல 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 மறக்கப்பட்டு போகக்கூடும் என்கின்ற அந்த 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 பயத்தை நீக்கி இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் இன்றைக்கு தெளிவாக தங்களுடைய பதிவை செய்திருக்கிறார்கள், தங்களுடைய பதிவை தங்களுடைய கால பதிவை செய்திருக்கிறார்கள். இன்னும் பல இலக்கியக்காரர்களுக்கு இந்த பாதை திறக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இவை பேசப்பட வேண்டும். ஏன் இந்த இன்றைக்கு நாங்கள் யோசித்திருக்கிறோம், ஒரு ஒரு முறை எங்களிடம் சிலவற்றை பேச முடியாமல் இருந்தது. முறிந்த பனைமரம் என்கின்ற புத்தகத்தை பற்றி பேச முடியாமல் இருந்தது. ஆனால் இந்த 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 இதிலே வந்து பார்த்தீர்கள் என்றால் இந்த படவிலக்கியத்திலே பேசாதது எதுவுமே இல்லை. ஒவ்வொன்றும் பெயர் குறித்து பேசப்பட்டிருக்கிறது. இங்கே முகவரி தொலைந்த பல நபர்கள் முகவரியிடப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை முகவரி இட்டவர்கள் யார் என்று பார்த்தீர்கள் என்றால் இந்த படப்பாளிகளாகத்தான் இருக்கிறார். அவர்கள் மிக தற்துணிவோடு இதை செய்திருக்கிறார்கள் இந்த வரலாறு எங்களுடைய வரலாறு ஒரு தொகுதியினரை மறந்து விட்டது என்று எங்களுக்கு இருந்த பயத்தை இந்த புத்தகம் நீக்கி இருக்கிறது. இது மிக நடுநிலைமையோடு எந்தவித பக்கச்சார்பும் மற்ற நிலையோடு அவர்கள் பேசியிருக்கின்ற அழகு உண்மையாக பாராட்டத்தக்கது. ஏனென்றால் அவர்கள் இந்த வரலாற்றை சரியாக கொண்டு வந்திருக்கிறார்கள், பதிவு செய்திருக்கிறார்கள். அதே போல உண்மையிலே இதிலே பலர் உண்மையிலே இந்த கேள்வி என்று பார்க்கிற பொழுதுதான் சிதம்பரியிடம் புஷ்பராணியிடம் 30 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கின்றன, சோபாவிடம் 33 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கின்றன, புலோலியூரானிடம் 30 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கின்றன, நௌஷாத்திடம் வந்து 38 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது, இளவால விஜயேந்திரனிடம் வந்து 23 கேள்விகளை கேட்டிருக்கின்றீர்கள், கேஜாஜினியினுடைய 48 கேள்விகள் இருக்கின்றன, நிவேதாவினுடைய 44 கேள்விகள் இருக்கிறது. இப்படியே கேள்விகளை சட்டநாதனிடம் 20 கேள்விகள் கேட்டிருக்கிறீர்கள், சோலைக்கிளியிடம் வந்து 34 கேள்விகள். இப்படி இந்த கேள்விகளை நாங்கள் பார்க்கிற பொழுது உண்மையிலே அந்த கேள்விகளின் வழியில் ஒரு 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 கேள்விகளின் வழியாகவே அவர்களை நடத்தி செல்ல முடியவில்லை என்கின்ற ஒரு ஒரு நிலைமையை நாங்கள் பார்க்கிறோம். அது ஒரு உண்மையிலே ஒரு எழுச்சியான நிலை. ஏனென்றால் அரைக்கட்டமைப்பு நேர்காணல் என்பது ஒரு தயார்படுத்தப்பட்ட ஃப்ரேம்பு. ஆனால் அந்த ஃப்ரேம்பருக்குள்ள நிக்க முடியாமல் முடியாது என்பதனை ஒருவன் நிறுவிக்கொள்ளுகிற பொழுதுதான் அவன் ஒரு படப்பிலக்கியக்காரனாக வரலாம். அவனை நாங்கள் இந்த இந்த தளத்துக்குள் வைத்து கட்ட முடியுமா இருந்தால் நிச்சயமாக படப்பிலக்கியக்காரனாக வர முடியாது. ஆகவே அந்த பேசுபொருள் கொஞ்சம் தாண்டி சென்றிருக்கிறது. இன்றைக்கு இங்க இருக்கின்ற பேசாத பல விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன. அதே போல இன்னமும் இன்னமும் கூறாக இருக்கின்ற பல விடயங்களும் பேசப்பட்டிருக்கின்றன. சொல்லியிருப்பதனால் நான் கொஞ்சம் குறைத்தந்த விடயங்கள் ரெண்டையும் நான் பார்த்திருக்கிறேன். உண்மையில் அது நல்ல முறையில் உங்களோடு பகிரப்பட்டிருக்கிறது. அது கூடாக உண்மையில் அந்த சாதியம் பற்றியும் சாதிய உணர்வுகளை கொடுக்கக்கூடிய ரெண்டு பக்கங்கள் இருக்கின்றன. உண்மையிலே இன்றைக்கு அது தானாகவே நீங்கிவிட்டு போக ஒன்று பற்றி ஏன் மீளவும் நெருப்பு மூட்ட வேண்டும் என்கின்ற ஒரு ஒரு கோதாவில் பார்க்கிற ஒரு பொறிமுறையும் எங்களிடம் இருக்கிறது. ஏனென்றால் சமூக மாற்றம் என்பது சமூகமயமாதல் என்பது அப்படி ஒருவரும் இங்கே சொல்லியும் இருக்கிறேன். சமூகமயமாதல் என்பதில் மிக முக்கியமான ஒரு அடித்தளம் இவற்றையெல்லாம் இவ்வாறான சமூக இருக்கக்கூடிய பல விடயங்களும் இதோடு சேர்ந்து சமூகம் மேம்படுத்தப்பட்டு விடும். அப்ப இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், எங்களுடைய பிரதேசத்திலே சமூகமயமாதல் மிக வித்தியாசமாக வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு சாதாரண இனங்களின் இனங்களின் அடையாளம் என்பதற்கு அப்பால் இன்றைக்கு வந்து உலகமயமாதலுக்கு கீழ் நாங்கள் அனைவரும் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்க வேண்டிய தேவைப்பாடு வருகிறது. நாங்கள் ஆசியர்கள் ஒன்றாக இணைந்திருக்கிறோம், அல்லது தென்னாசியர்கள் ஒன்றாக இணைந்திருக்க வேண்டும், அல்லது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருமே ஒன்றாக இணைந்திருக்க வேண்டும் என்கின்ற அளவில் உலகம் சிந்தனையாக வந்து கொண்டிருக்கிற ஒரு சூழலில் இந்த மாதிரியான சமூக நெருக்குவாரங்கள் நீண்ட காலத்துக்கு நிற்க போகின்ற ஒரு விடயங்களாக இருக்க முடியாது. ஆகவே நாங்கள் அதை பற்றி மீளவும் மீளவும் பெருமளவிலே பேசிக்கொள்ள வேண்டுமா என்கின்ற போதாவில் இவர்கள் பதிலளித்திருக்கிறார். குறிப்பாக சாதியத்துக்கு எதிராக சொல்லப்பட்டிருக்கிற அனைத்து பதில்களிலும் இந்த உயிரோட்டம் இருக்கிறது. இன்றைக்கு ஒரு பேசா பொருளாக இருப்பவற்றை நீங்கள் ஏன் பேச வழிக்கிடுகிறீர்கள் என்று கேட்கிற அளவுக்கு இந்த கம்பீரம் வந்திருக்கிறது. உண்மையும் அதுதான், உண்மையும் அதுதான். உண்மையிலே இந்த சூழலுக்கு உள்ளிருக்கின்றவற்றை நாங்கள் பார்க்கிற பொழுது பல மறக்கப்பட்டு போன விஷயங்களில் இது ஒன்றாக இருக்கிறது. புலிகள் நல்ல முறையிலே இந்த விடயத்தை கையாண்டார்கள் என்றால் அவரை இதை பற்றி பேசுவதற்கான சூழல் ஒரு தடவையிலும் அவர்கள் அங்கவில்லை. நீங்கள் பேசக்கூடாது என்று யாரும் சொல்லவும் இல்லை, பேசுவதற்கான சூழலை வழங்கவும் இல்லை. அது அவ்வாறாகவே இருந்துவிட்டு போனது. அது போன்ற ஒரு சூழலை மீளவும் கொண்டு வர முடியும் என்பது, மீளவும் கொண்டு வர வேண்டும், அதுவே சமூகமயமாதலின் விளைவாக இருக்கும், அதற்கூடாக இந்த மாற்றங்கள் இலகுவாக வரும் என்ற நம்பிக்கையோடு இவர்கள் பதிலளித்திருக்கிறார். அதே போல இந்த சமூக அடிப்படையில் பார்க்கிற பொழுது, உண்மையிலே சமூக அடிப்படையில் பார்க்கிற பொழுது நலிவிற்று போன சமூகத்துக்கு எதிராக, நலிவிற்று போன சமூகங்களுக்கு எதிராக ஆக்க இலக்கியங்களை படைப்பவர்கள் வீச்சாக எழுத வேண்டும் என்கின்ற உணர்வும் அவர்களால் பரப்பப்பட்டிருக்கு. ஏற்கனவே சொன்னது போல இன்றைக்கு யார் பேசு பொருளாக எடுத்து பேசப்பட வேண்டுமோ அவர்களுடைய எண்ணங்களும் உணர்வுகளும் எல்லா படைப்பு இலக்கியங்களுக்கு கூடவும் பேசப்பட்டு வர வேண்டும் என்கின்ற கருத்தையும் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். அந்த அடிப்படையிலே இந்த அடிப்படையில் இந்த 14 படைப்பிலக்காரர்களிடம் இருந்து பெற்றுக்கொண்ட ஒரு தனி நபர்களுடைய கருத்துக்களை ஒன்றிணைத்து ஒரு ஆக்க இலக்கிய படைப்பாக மாற்றி இருக்கிற திறமை உண்மையிலே கோமகனுக்கு இருக்கிறது. ஆகவேதான் நான் இதில் இரண்டாவது தளத்தில் பார்க்கிறேன், அவருடைய அந்த விடாமுயற்சியும் இவ்வாறான ஒரு படைப்பை செய்வதனூடாக நான் ஒரு புதிய தளத்தில் நின்று இந்த சமூகத்துக்குள் உள்நுழைந்து விட முடியும் என்கின்ற ஒரு எடுகோளோடு அவர் பயணித்திருக்கிற பாதையில் இந்த வெற்றி அடைந்திருக்கிறார் என்று தான் நான் சொல்லுவேன். ஏனென்றால் எங்களுக்கு வடிவாக தெரிகிறது, ஒரு வளமையாக பேட்டியை ஏன் எடுத்து போடுவார்கள், ஒரு சஞ்சிகை பேட்டியை ஏன் எடுத்து போடுகிறது என்றால் ஒரு நல்லவற்றை பிரபலத்தை இவ்வளவு காலம் இந்த மண்ணு குலைத்தவனுடைய பெயரை ஒரு தடவை பகிர்ந்து விடுவதற்காக மாத்துமே பார்த்து பாவித்துக் கொண்டிருந்த ஒரு முறைக்கு அப்பால் சென்று இன்றைக்கு நவீன இலக்கிய படைப்புகளுக்குள் இவ்வாறான பேட்டி காணும் படைப்புகளை ஒரு ஆக்க இலக்கிய படைப்புகளாக கொடுத்திருக்கிற புதிய முயற்சியும் இன்றைக்கு உண்மையாக கோமகன் அதிலே வெற்றி அடைந்திருக்கிறார். இந்த நேரத்திலே நான் அவரை வாழ்த்தி பாராட்டி இந்த முயற்சிகளோடு இந்த மண்ணிலிருந்து ஈடுபட்டு இந்த வெற்றி குலைத்திருக்கிற கருணாகரனையும் இந்த நேரத்தில் நன்றியோடு நினைவு கூர்ந்து உங்கள் எல்லோரிடமிருந்தும் விடைபெற்றுக் கொள்கின்றேன்.